கருவாடு ஊற வச்ச சோறு, ஏ உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி எனக்கு. ஏ உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு, ஊட்டி விட நீ போதும் எனக்கு. முத்தமிட்டு நெத்தியில மார்புக்கு மத்தியில செத்து விட தோணுதடி.
வணக்கம் ரேணுகா, ரைசல் என்று உப்பை பற்றி பேச இருக்கிறோம். ரேணுகா, உப்பு என்ற உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது?
உப்பில்லா பண்டம் குப்பையிலே.
உங்களுக்கு எப்பவுமே சாப்பாட்டு தான் ஞாபகம் வரும் இல்ல?
ரேணுகா சொல்றதுல உண்மை இருக்கு சஞ்சய். இப்ப பாத்தீங்கன்னா உலகத்திலேயே மிகவும் சுவையான உணவுப் பொருள் உப்பு. நல்லா பில்டப் குடுக்கறனோ
ரைசல், உங்களுக்கு அந்த ராஜா மந்திரி கதையே தெரியாதோ?
என்ன ராஜா மந்திரி? அதான் 1008 கதை இருக்கு. என்ன கதையை சொல்றீங்க?
உலகத்திலே மிகவும் ருசியான உணவு எது என்று ஒரு ராஜா கேட்க, உப்பு என்று மந்திரி பதில் சொல்ல, மந்திரியை ராஜா சிறையில் அடைத்து விடுவார்.
மந்திரி ஒரு தந்திரம் செய்வார். அது என்னடாண்டா, சமையல்காரன்ட சொல்லி ராஜாவுண்ட உணவுல உப்ப போடாம விட்டுடுவார். உப்பு இல்லாம சாப்பாட எப்படி சாப்பிடுறது என்று உணர்ந்த ராஜா மந்திரியை விடுதலை செய்கிறார்.
கதை நல்லாதான் சொல்றீங்க. அப்படி பார்த்தா உப்பு தான் மிகவும் சுவையான உணவு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆனால் இதில் ஒரு கேள்வி என்ன வருதுன்னா, இப்போ மனித குலம் அல்லது மனிதன் இந்த உப்பை வந்து தனது உணவோட சேர்க்க ஆரம்பித்தது எப்போ தெரியுமா?
வேட்டையாட ஆரம்பித்த போதே உப்பையும் சேர்க்கும் வழக்கம் தோன்றி இருக்கும் என்று எனக்கு படுகிறது. அப்படித்தானே?
ஆனால் அதில் நிறைய பல்வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கதாக வரலாறு அல்லது என்ன ஆவணங்கள்லாம் சொல்லுது. இப்படி குறிப்பாக என்ன சொல்லப்போனால், மிருகங்களை மனிதன் கொன்று தின்று ஆரம்பித்த தருணத்தில் அந்த மாம்சத்தில் இருக்கிற உப்பு மனிதனுக்கு அப்போது போதுமாக இருந்தது. ஆனால் மனிதன் வந்து எப்போ தாவரங்களை காய்கறிகளை உண்ண ஆரம்பித்தானோ அதுலேருந்து கிடைக்கிற உப்பு அவனுக்கு போதுமானதாக இல்லை என்று சொல்லப்பட்டது.
அப்போ அதை எப்படி கண்டுபிடித்தார்கள்? அதுவும் வினோதமானதான் இல்லையா ரைசல்?
அது கொஞ்சம் வினோதமானது தான். எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தா, இப்போ கடல் நீரில் உப்பு இருக்கிறதுங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் கடல் நீர்லேருந்து உப்பை எடுக்கிறது முன்னாடி நிலத்துக்கு அடியில் இருந்த உப்பு படிமங்களை தோண்டி எடுத்து தான் மனிதன் உப்பை பயன்படுத்தினான். இந்த உப்பு படிமங்கள் எங்க இருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது அது இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான கதை.
எப்படியான சுவாரஸ்யம்
இருக்குல்ல? ஆடு மாடு இருக்கு இல்லையா, இந்த உப்பு படிமங்களை போய் தேடி போய் ஒரு நக்கு நக்கிட்டு வந்துடும். அது ஆடு மாடு நக்கு நக்குனானா மனிதன் விடுவானா என்ன? அவன் என்ன பண்ணா, இந்த ஆடு மாடு போன பாதையை நோக்கி அத மாதிரியே போய் அது தொடர்ந்து போய் அங்க என்ன இருக்குன்னு பார்த்தப்பதான் உப்பின் சுவைய மனிதன் முதன்முறையாக அறிந்து கொண்டான்.
அப்ப நாங்க மாமிசம் மட்டுமே சாப்பிடுற ஆக்களா இருந்திருந்தா உப்பே தேவையில்லாம போயிருக்குமோ?
அதனாலதான் உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு கூட ஒரு பழமொழி தமிழ்ல இருக்கு இல்லையா?
ஆனா உணவு சம்பந்தமாக இது வந்திருக்குமா, இல்லை ஊதியமாக சம்பளமாக உப்பு கொடுத்ததுல இருந்து வந்திருக்குமா?
உண்மைதான் எனக்கு. அது பொதுவாக இந்த ரோம வீரர்களுக்கு உப்பத்தான் சம்பளமாக கொடுக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கேன்.
அதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது என்று தெரியவில்லை. குறிப்பாக ரோம வீரர்கள் உப்பைத்தான் சம்பளமாக வாங்கினார்கள். அதனால் தான் சலேரியம் என்ற உப்பை குறிக்கும் லத்தீன் சொல்லில் இருந்து சலரி என்ற சொல் வந்தது என்று சில ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சஞ்சயன்,
மார்க்கோ போலோவை பற்றி கேள்விப்பட்டிருக்கீர்கள் இல்லையா?
ஆமா.
அவர் தன்னுடைய பயண குறிப்புகள்ல உப்பு நாணயங்களாக பொறிக்கப்பட்டு திபெத் போன்ற சீன நாடுகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக எழுதியிருக்கிறார். எத்தியோப்பியாவில் சில பகுதிகளில் இப்போ கூட உப்பு நாணயமாக பயன்படுத்துகிறதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நடந்த 1812 சில ராணுவ வீரர்களுக்கு சம்பளமாக உப்பு தான் கொடுக்கப்பட்ட என்று சரித்திரம் சொல்கிறது.
உள்நாட்டு போரில் மட்டுமல்ல, இந்தியாவின் சுதந்திர போரின் ஒரு முக்கிய நிகழ்ச்சி கூட மகாத்மா காந்தி முன்னெடுப்பில் நடந்த உப்பு சத்தியாகிரகம். அது எல்லோருக்குமே தெரிந்த விடயம்.
இப்ப இந்தியாவில மட்டும் இல்ல, சீனாவில கூட இப்ப சுமார் 4000 முன்னர் சீன பேரரசன் ஜியா யு அவன் வந்து உப்புக்கு வரி விதிச்சிருக்கிறான் அப்படின்னு தகவல் இருக்கு. அதாவது வரலாற்றில் உப்புக்கு வரி விதித்ததாக சொல்லப்படுகின்ற முதல் குறிப்பு இதுதான் ரேணுகா.
அது சரி வைசல், உப்புக்கு வரி கொடுப்பது இருக்கட்டும். உலகில் இருக்கின்ற உப்பில் வெறும் 6% மட்டும்தான் மனிதன் உட்கொள்வதற்கு பயன்படுத்ததாக சொல்லப்படுகிறது.
மீதி
நேரடியாக உட்கொள்வதை தவிர வேறு பல வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதற்கு உப்பு பயன்படுகிறது. கருவாடு செய்வதற்கு, மீன் மற்றும் மரக்கறி வகைகளை இந்த டின்களில் அடைப்பதற்கு, ஊறுகாய் செய்வதற்கு, இதற்கெல்லாம் உப்பு பயன்படுகிறது தானே.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் உலக உப்பு விழிப்பு வாரம் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
அது மட்டும் இல்லை, இப்போ தண்ணீரை பதப்படுத்துறதுக்கும், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அமெரிக்கா கனடா மாதிரியான பனி கொட்டுகிற நாடுகளில் அந்த பனி வாகனங்களுக்கு சேதம் விளைவிக்காமல் இருக்க ஹைவேல தூவுறதுக்கும் கூட, அதோட என்ன மிருகங்களின் தோள்களை பதனிடுறதுக்கு, விவசாயத்தில் ரசாயன பசளைகள் தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட உப்பு தேவைப்படுது, பயன்படுத்தப்படுது.
இது நாங்கள் சாப்பிடுகின்ற உப்பா?
வேதியியல் அதாவது கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி சோடியம் ஒரு பகுதி குளோரைட், ரெண்டும் சேர்ந்ததுன்னா சோடியம் குளோரைட். இது சோடியம் குளோரைட்னு உருவாகும் போது நாங்கள் பாவிக்கிற உப்பு. இந்த மாதிரி பல உலோக பதார்த்தங்கள் ஹாலஜின்ஸ் என்று சொல்லக்கூடிய மாலையிலி வகை பொருட்கள் அப்படி சேரும்போது பல வகையான உப்புகள் உருவாகின்றன.
சஞ்சயன், ஒன்று கேட்க மறந்துட்டேன். இப்போ நீங்கள் இந்த கிறிஸ்மஸ் ஐலண்ட் பற்றி ஒரு நிகழ்ச்சி பண்ணீங்கல்ல, அந்த நிகழ்ச்சியில் பாஸ்பேட்டுங்கிற உப்பு இருக்கிறதா நீங்கள் சொன்னீங்க இல்லையா?
உண்மைதான். இப்போ கிறிஸ்மஸ் ஐலண்டில் இருக்க இந்த ஃபாஸ்பேட்லேருந்து ஃபாஸ்பரஸ் எடுக்க முடிஞ்சதுனால தான் கிறிஸ்மஸ் ஐலண்டை ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்லேருந்து விலை கொடுத்து வாங்கினது.
ஆமாம் சஞ்சய், நீங்கள் அந்த ஹலஜன் என்று சொல்கின்ற போது ஒரு ஞாபகம் வருகின்றது. அயோடின் ஒரு ஹலஜன் இல்லையா, அதையும் உப்பில் சேர்த்து இந்த அயோடைஸ்ட் சால்ட் என்று தானே விற்கிறார்கள்?
ஆமாம், அதாவது இந்த அயோடைஸ் சால்ட்டுங்கிறது உடம்புல அயோடின் போதாமல் இருக்கிறத நிவர்த்தி பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுது இல்லையா?
ஆ, அதுண்ட வரலாறு கூட சற்று சுவையானது ரைசோ. 6ஆம் நூற்றாண்டில் சீனாவில் தைராய்டு அதாவது இந்த குரல் வளை சுரப்பிகள் அது கீழே ஏற்படுற வீக்கம், அதாவது தொண்டையில் ஒரு வீக்கம் ஒரு கட்டி மாதிரி வரும், அதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஆடு மாடுகளின் தைராய்டு சுரப்பியை காய வச்சு அதை அரைச்சி மாவாக்கி மருந்தாக கொடுத்தாங்க. இதில் அயோடின் நிறைய இருக்குது. இப்போ இந்த கடல் உணவுகள் மனிதனுக்கு தேவையான அயோடின் போதுமானதளவு கொடுக்குறது. ஆனால் அமெரிக்காவோட நடுப்பகுதியில் இப்போ சிக்காகோ அந்த மாதிரியான நடுப்பகுதியில் இருக்கவங்க கடல் உணவு சாப்பிட்றது குறைவு, அதனால் அவங்களுக்கு அயோடின் குறைஞ்சி இந்த குரல் வளை வீக்கம், அதை அவதானித்த வைத்தியர்கள் அயோடின் குறைபாடு இருக்கிறதாக கண்டுபிடிச்சாங்க.
இது எப்போ நடந்தது?
இது வந்து 1920களில். அதை எப்படி சுலபமாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னு யோசித்த போது, இந்த உப்பு எல்லாரும் உணவில் உப்பு சேர்க்குறாங்க, ஆகையினால உப்பில் அயோடினை சேர்த்துக்கிட்டா அயோடின் இலகுவாக எல்லாருக்கும் போய் சேரும்னு சொல்லி 1924ஆம் ஆண்டில் முதல் முறையாக உப்போட அயோடினை சேர்த்து அயோடைஸ் சால்ட் அப்படின்னு விற்க ஆரம்பித்தாங்க.
சரி, இப்போ உப்பை வந்து இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தா உப்பு எங்கேயெல்லாம் விளையுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா?
ஆமாம், சீனா தான் அதிகளவில் உப்பை உற்பத்தி செய்கிறது. அதாவது உலகின் கால்வாசி உப்பு சீனாவிலிருந்து தான் வருகின்றது.
அதை அவங்களே சாப்பிட முடிச்சிருவாங்களோ
இருக்கலாம். அடுத்ததாக அமெரிக்கா ஒரு 15%, இந்தியா ஒரு 10%, அதற்கு பிறகு ஜெர்மனி, கனடா போன்ற நாடுகள் இருக்கின்றன. ஆஸ்திரேலியா வந்து ஒரு 4% உற்பத்தி செய்கிறது.
சஞ்சயன், எனக்கு ஒரு சந்தேகம்
சொல்லுங்க.
இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ இந்த உப்பு உப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை, இந்த உப்பு நிலத்துக்கடியிலேருந்து தான் இன்னமும் எடுக்கிறாங்களா என்ன மாதிரி?
இல்லை, அதுவும் நடக்குது ரைசல். ஆனால் இப்போ உப்பு வயல்கள், இப்போ குஜராத்தில் எல்லாம் உப்பு வயல்கள்னு நிறைய தரை மீதே உப்பு காய்ந்து போய் இருக்கிறது, அதை எடுக்கிறார்கள். அது தவிர பிரைன் என்று சொல்லக்கூடிய உப்பு நீர், அது வந்து நிலத்துக்கு அடியிலேருந்து எடுத்து அதை காய்ச்சி அதுலேருந்து உப்பு, இப்போ தாய்லாந்து போன்ற நாடுகளில் அதுலேருந்து உப்பு எடுக்கிறாங்க. மற்றது நமக்கு கண்ணுக்கு தெரியுற கடல் நீர் இருக்கு இல்லையா, அதுல இருந்து கூட காய வச்சு உப்பு எடுக்கிறாங்க.
இப்ப நாங்கள் உப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேர்ல்ட் சால்ட் அவேர்னஸ் வீக் என்று சொல்லி ஒரு விழிப்புணர்வும் நடத்தப்படுகிறது.
ஆமா, விழிப்புணர்வு வாரம் இந்த வாரம் கொண்டாடப்படுது இல்லையா. அதுல என்ன சொல்றான்னா, ஹிடன் சால்ட், அதாவது நாம உப்பு சாப்பிடுறோங்கிறது தெரியாமலேயே நம்ம சாப்பிட்ற இந்த டயட்ரு அல்லது ஃபாஸ்ட் ஃபுட் இதுல எல்லாம் அதிகமாக உப்பு வந்து கலக்கப்படுது. அந்த உணவில் தேவைக்கு அதிகமாக உப்பு கலக்கப்படுறதுனால அதை நாம் வந்து சாப்பிட்றோம். அது குறித்து விழிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ல்டு சால்ட் அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு வாரத்தோட கருப்பொருள்.
ஆமாம், அளவோடு உண்போம் என்பதை அளவோடு உப்பை சேர்த்து கொள்வோம் என்று மாற்றிக்கொள்ளலாமோ,
அல்லது உப்பின் அளவை அறிந்து உண்ண வேண்டும் அப்படி என்று மாற்றிக்கொள்ளலாம்.
இது நான் கேட்க நல்லதான் இருக்கு.
சரி, நல்லது ரைசல், நன்றி ரேணுகா.
நன்றி சஞ்சய்.
நன்றி சஞ்சய்.
உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான்.
உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான், ஒப்புக்கொண்டவன் வெட்கப்படுவான், வெட்கப்பட்டவன் ஞானம் பெறுவான். தொடங்கி கல்லறை வரையில் ஒவ்வொரு மனிதனும் கைதி, இது கௌதம புத்தரும் பதினெட்டு சித்தரும் உலகுக்கு சொல்லிய செய்தி, பந்தமும் பாசமும் கைகால் விலங்காய் பூட்டி கொண்டவன் மனிதன், இதில் சிந்தனை செய்து ஞானம் வந்தால் உண்மையில் அவன்தான் புனிதன். உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பை செய்தவன் தண்டனை கொள்வான், ஒப்புக்கொண்டவன் வெட்கப்படுவான், வெட்கப்பட்டவன் ஞானம் பெறுவான், ஞானம் பெறுவான்.